அதிகாராதிகரணம் யாவத் அதிகாரம் அவஸ்திதி ராதிகாரிகாணாம் இது சூத்ர குணோபசம்ஹாதபாதஸ்தம் ஏகோனவிம்சதி அதிகரணம் இதம் இதப்பூர்வம் அநியம சர்வாசாம் எதிரோத சர்வ சப்தானுமானாப்யாம் இது சூத்திரம் பிரவர்த்தமாசீத். தத்ர உபனிஷத்சு சகுணோபாசனா பிரகரணேஷு காசுசித் உத்தராயண கதி ஸ்ரூயதே. பரியங்க வித்யாயாம் உபகோசல வித்யாயாம் பஞ்சாக்கர வித்யாயாம் தஹர வித்யாயாம் ச காசுசித் உபனிஷத்சு வித்யாசு இதம் தேவயான அயம் தேவயான மார்கஹ ந ஸ்ரூயதே யதா மது வித்யாயாம் சாண்டல்ய வித்யாயாம் ஷோடசகல வித்யாயாம் வைஸ்வானர வித்யாயாம் இது ச வித்யாயாஹ பேதஹ உபலப்யதே. இது பேதஹ உபலப்யதே சே தர்ஹி ஏகத்ர வித்யமானானாம் குணானாம் அன்யத்ர உபசம்ஹாரஹ ந பவிஷ்யதி இது நிரூபிதம். அதஹ பூர்வபக்ஷே மனுதே தத்ர உபசம்ஹாரோ நாஸ்தி யத்ர அயம் மார்க்கஹ படிதஹ தத்ரைவ மார்க்கான சிந்தனம் கர்த்தவ்யம் அன்யாசு உபனிஷத்சு ஏதாச மார்க்க சிந்தனாதிகம் மாஸ்து இது தஸ்ய அபிப்ராயோ ஜாதஹ. ஏவம் ஸ்திதே தத்ர சூத்ரகாரைஹி நிர்தாரிதமஸ்தி அநியமஹ சர்வாசாம விரோதஹ சர்வாசாமபி வித்யா சர்வாசு வித்யாசு அவிரோதேன தேவயான மார்க்கஸ்ய சங்கீர்த்தனம் ஆவசியகம் பவதி. குதஹை சே தத்யயித்தம் விதுஹ ஏதேனே அரண்யே ஸ்ரத்தா தப இத்யுபாததே இதி இச்சம் பஞ்சாக்கிர வித்யாம் ஏ விதுஹ தேபி அபிச ஏதேனே அரண்யே ஸ்ரத்தா தப இத்யுபாததே இத்யாதி ரீத்யா அரண்யே ஏ ஸ்ரத்தயா தபசா ததுபலிட்சித பிரம்மோபாததே தேஷாம் சர்வேஷாமபி உத்தராயண மார்க்கஹ பவதி இதி ஸ்ருதா உக்தம் அதேவ ஷப்த இத்யுக்தம். அனுமானாப்யாம் இதி அனந்தரம் அனுமானமபி தத்ர பிரதர்சிதம் வர்த்ததே. யதஹ சர்வேஷாம் தாவத் பிரம்மலோகஹ அவசியக பிரம்மலோகஸ்தாவத் அனேனைய மார்க்கேண கந்தும் சக்யதே இதி க்ரத்வா ததாவசியகம். அபிச ஸ்மிருதாவபி அனுமானம் இது சப்தஸ்ய அத்ய ஸ்மிருதி இத்யர்த்தா ஸ்மிருதாவபி தத்ர சுக்லக்ருட்சே சுக்லக்ருட்னே கதி ஏதே ஜகத சாஸ்வதீமதே ஏகயா யாத்யனா வ்ருத்திம் அன்யயா வர்த்ததே புனஹ இத்யாதி ரீத்யா தேவயானஸ்ய மார்க்கஹ அத்ர பிரதிபாயிதஹ வர்த்ததே. ததா மார்க்கஸ்ய த்விராம்நானம் உபகௌசல வித்யாயாம் பஞ்சாக்கர வித்யாயாம் ச த்விராம்நானஸ்ய பிரயோஜனம் கிம் இதி சேத் உபயத்ராபி அனுசிந்தனார்த்தமேவ இதி ஏதாவத் பத்தம் பர்யந்தம் உக்தமஸ்தி. அதுனா புனஹ நூதனோ விசாரஹ ஆரப்யதே. ஓயம் விசாரஹ இதி சேத் ஏதாவத் பர்யந்தம் உபாசகானாம் கதிஹி சிந்தித தத் பிரசங்காத் ஞானினாம் கதிஹி கீதிருசி. ஜானினாம் தூ யதா பரோக்ஷ ஜானம் ஜாயதே ததா தேஷாம் பித்யதே ஹ்ருதய க்ரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாஹ இத்யாதினா அத்ரைவ தேஷாம் ஹ்ருதய க்ரந்தி வேதௌ ஜாயதே தேன சர்வாணி கர்மாணி வினஷ்யந்தி தே அத்ரைவ பிரம்ம ப்ராப்னுவந்தி தேஷாம் தாவத் பிரம்மலோக கமனஸ்ய ஆவஸ்யகதா நாஸ்தி இத்யுக்தம். ததாச்ச தேஷாம் ஜன்மானந்தரஸ்ய பிரசக்திரேவ நாஸ்தி இது ஏதாவத் பர்யந்தம் அஸ்மாபிஹி ஸ்ருதம் ததாவா உத ஜீவன்முக்தாஹபி கதாசித் நூதனம் ஜென்ம ஸ்வீகுர்வந்தி வா இது சம்சய. தமதிகிருத்ய கேச்சன ஸ்வீகுர்வந்தி இது ஏவ நிர்தாரிதம். கதம் தரி ஜானஸ்ய பிரயோஜனம் கிம் यदि मुक्तानां भी पुनरुत्पत्ति ही भवति तर्हि ज्ञानस्य प्रयोजनं कथं भवितुम् अर्हति। मुक्ति ही इत्यस्य तदनन्तरं तेषां जन्म नास्ति, संसारे नास्ति तेषां जन्म इति किल अर्थः, कथं तेषां जन्म भवति इति विचारः भवति। तत्र यद्यपि ज्ञानं जातं परन्तु प्रारब्धकर्म तेषाम् अस्ति इति कृत्वा ते जायन्ते इति रहस्यमिदम्। तदेव अत्र प्रतिपाद्यते, अस्माभिरधुना द्रष्टव्यमस्ति यावदधिकारम् अवस्थितिः आधिकारिकाणाम्, आधिकारिकाणाम् पुरुषाणाम् यावदधिकारम् अवस्थितिः इति सूत्रस्य अन्वयः। பத்தொன்பதாவது அதிகரணம் இது, பதினெட்டு அதிகரணங்கள்லாம் சம்பிண்டமா நம்ம பார்த்தோமே, ஆனால் ஒரே உபாசனமானது பல உபனிஷத்துக்கள்ல படிச்சதுக்குமேயானால் ஓரிடத்துல படிச்ச குணங்களையும் எல்லா இடத்திலையும் சேர்த்துக்கணும். அப்படி வித்யைகள் வெவ்வேறா இருக்குமேயானால் அவைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியதான நிர்பந்தம் இல்லை. இப்படிங்கறதான் டோட்டலா பார்த்தோம். அது பல வெவ்வேறு உபநிஷத்துல இருக்கா, ஒரே உபநிஷத்துல இருக்கா, ஒரே சாகையில இருக்கா, இவையெல்லாம் பல வித்தியாசங்கள் நடுவில் வந்தது. அதற்கு பிறகு தேவயான மார்க்கம்னு இருக்க, அந்த தேவயான மார்க்கம் எல்லா உத்தியோகங்களுக்கும் சேருமா சேராதான்னு விசாரம் பண்ணினோம். சில இடத்துல படிச்சிருக்கு, சில இடத்துல படிக்கல, படிக்காத இடத்துலயும் இதை சேர்த்துக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். ஏன்னா உபாசகர்கள் எல்லாருமே பிரம்மலோகத்துக்கு போறா, பிரம்மலோகத்துக்கு போற வழி இது ஒண்ணுதான், ஆகையால் இந்த வித்தியை அவசியம் சேர்த்துக்கணும் இப்படிங்கிற வரைக்கும் நமக்கு பார்த்தாச்சு. இப்ப என்ன சொன்ன, யாரு ஞானிகளா இருக்காளோ, ஞானம் வந்தாச்சோ, அவளுக்கு மறுபிறவி உண்டா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். அவளுக்கு மறுபிறவி இல்லைங்கறதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஏன்னா அவளுடைய அந்த கரணம் இங்கேயே பேதத்தை அடையிறது, உபாதி பேதம் வந்தாச்சு, இனிமேல அந்த சைத்தன்யமான மகா சைத்தன்யத்தோட ஒன்னா போயிடுது, அதனால அவளுக்கு மறுபிறவி இல்லை அப்படிங்கறது தீர்மானமா தெரிஞ்சிட்டோம். ஆனா சில எக்ஸப்ஷனல் கேசஸ்ல அவளும் பிறக்கறான உபநிஷத்துகள்லயும் புராணங்கள்லயும் காணப்படும். ஆகையால் அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த அம்சமானது, இந்த அதிகரணமானது ஆரம்பிக்கிறது. விதுஷா வர்த்தமான தேகபாத அனந்தரம், விதுஷான வித்வான், யார வித்வான், ஞானிக்குத்தான் இங்க வித்வான்னு பேர். ஆகையால் விதுஷா வர்த்தமான தேகபாத அனந்தரம், இப்பொழுது இருக்கக்கூடியதான இந்த சரீரம் கீழே விழுந்த பிறகு, தேகபாதம் சரீரம் கீழே விழுந்த பிறகு, தேகாந்தரம் இன்னொரு சரீரம் உற்பத்திய தேவா நவா, இன்னொரு சரீரம் உண்டாருதா இல்லையா, ஞானியானவன் இந்த சரீரத்தை விட்டானேயானால் மறுபிறவி உண்டா இல்லையா அவனுக்கு அப்படி. இந்த கேள்வியே தப்பு சார், கேள்வி கேட்கலாமா, நனு வித்யாயாக சாதன பூதாயாக சம்பத்தவ், வித்யா பிரம்ம ஜானத்துக்கு தான் வித்யான்னு பேர். வித்யே வேதி தவ்யே இஹஸ்மயத் பிரம்ம விதோ வதந்தி பராஜைவா பராஜா தத்ரா பரா ருத்வேதோ யஜுர்வேத சாம வேதோ அதர்வே அதர்வ வேத சிக்ஷா கல்போ வியாகரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷமிதி அத பரா யா ததக்ஷரமதிகம்யேயத்திரேயசியமிராக்கியமகோத்தம வர்ணமச்சுஸ்ரோத்திரம் ததபாணி பாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் யத் பூதயோனிம் பரிபத்யந்தி தீரா அப்படின்னு வித்யான்னா பராவித்யா தான், அந்த பராவித்யா பிரம்ம வித்யா தான். அந்த பிரம்ம வித்யா வந்த பிறகு வித்யா சம்பத்த வித்யாயாக சாதன பூதாயாக, சாதனபூதமான இந்த வித்யானது சம்பத்தவ், அது பலத்தை கொடுக்க தொடங்கின பிறகு கைவல்ய நிர்வத்தி சாத்வா நவா, மோட்சமானது கிடைக்குமா கிடைக்காதா இது நேயும் சிந்தா உபபத்தியதே, இந்த டவுட்டே வராது, இது விசாரம் பண்றதே தப்புன்னு. பிரம்ம வித்யானது மோட்சத்துக்கு சாதனம், பிரம்ம வித்யானது சம்பன்னமாயிடுது, வித்யா சம்பத்தி வந்தாச்சு, அதுக்கப்புறம் கைவல்யம் என கூடியதான மோட்சமானது கிடைக்குமா கிடைக்காதான்னு இந்த விசாரத்துக்கு இடம் எங்கே இருக்க? என்ன சாதனம் சாத்தியம், இந்த சாதனத்தினால இந்த சாத்தியம் வரும் தீர்மானம் ஆயிடுதுன்னா அவ்விரண்டுக்கும் காரியகாரணாவம் வறுமையானால் காரணமானது பரிபூர்ணமாக புஷ்கலமா இருக்கும் பொழுது பிரதிபந்தகமும் இல்லைன்னா காரியம் வந்துதானே ஆகணும். ஒரு காரணம் இருக்கு, பாலை காய்ச்சாச்சு, அதுல உர குத்தி வச்சாச்சு, காரண சாமாக்கி முழுமையா இருக்கு. காலம் எழுந்து பார்த்தா இது வருமா வராதுன்னு டவுட் வரலாமா? அது வருமா வராதுன்னு ஒவ்வொரு டம்ளரா சாப்பிட்டேன்னா அப்புறம் தயிரும் கிடையாது பாலும் கிடையாது, சந்தேகப்படப்படாது. காரணம் இருக்குன்னா பிரதிபந்தகம் இல்லைன்னா புஷ்கலமான காரணம் இருக்குமே, ஆனால் பிரதிபந்தகம் இல்லைன்னா காரியம் வந்துத்தான் ஆகும். நகி பாக சாதன சம்பத்தவ் சமையெல்லாம் ஒழுங்கா பண்ணினா ஓதனோ பவேத்வா நவா, அன்னம் உண்டா இருக்கா இல்லையான்னு குக்கர் தந்து பாப்பான. பாக சாதன சம்பத்தவ் பாக சாதனமானது சமையலுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் சாதனங்கள்லாம் பண்ணி ஆச்சுன்னா ஓதனா அன்னமானது பவேத்வா நவா இது சிம்பா சிந்தா சம்பவதி. இந்த டவுட்டுக்கு இடமே இல்லையே. நாபி புஞ்சானா திருப்பியே நவா இது சிந்தியதே, புஞ்சானா சாப்பிட்டவரு சாப்பிட்டவனுக்கு திருப்தி வருமா வராதா? இந்த டவுட்டுக்கு எங்கேயாவது இடம் இருக்க? சாப்பிட்டா திருப்தி வந்துதானே ஆகணும். திருப்தி வரலன்னு இன்னும் சாப்பிட்டா வாய் தான் வரும். இது நவியவாரா, இந்த டவுட்டுக்கெல்லாம் இடமே இல்லையே. பிரம்ம ஜானம் வந்தாச்சுன்னா முக்தி வந்தாகணும். இந்த என்ன இந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு? ஓஹோ உபபன்னாது ஐயம் சிந்தா சொல்றார். நீ கேள்வி கேட்கறது ரைட்டத்தான் இருக்கப்ப, ஆனா இந்த விசாரமானது பண்ண வேண்டியதான், அது பொருந்தரத்தம் அப்படிங்கிற. ஏன் பிரம்மவிதாமபி கேஷாம்சித்து இதிஹாச புராணயோகோ தேகாந்தர உற்பத்தி தர்சனா. பிரம்மவிதாமபி பிரம்மஜானிகளுக்கு கூட கேஷாம்சித்து சில இதிஹாச புராணேடு, இதிகாசங்கள்லயும் புராணங்கள்லயும் என்ன சார் டவுட்? வித்தியாசம் இதிஹாசம்னா என்ன, புராணம்னா என்ன? எல்லாம் கதைத்தானே, கதை அளக்கிறதுக்கு தான் புராணம்னு பேரு. அப்படிங்கிறது லோகத்துல நினைச்சிருக்கேன். புராணம்னு சொன்னா ஒரு கதை இருக்குன்னா அந்த கதையை மூக்கு மொழியும் சேர்ந்து சொல்றதுக்கு புராணம்னு பேரு. நடந்த மாதிரியே சொல்றதுக்கு இதிஹாசம் பேரு. இப்படி அல்லவா ஆசா நடந்தது, நடந்தத நடந்த மாதிரியே சொன்னா மாறுதலா இருக்கப்படாது, என்ன நடந்ததோ அத அப்படியே சொல்லணும், அதுக்கு இதிஹாசம்னு பேரு. புராணம்னு சொன்னா அது ஒரு ஃபார்மெட்ல சொல்லணும், அப்பத்தான் அதுக்கு புராணம் பேர். சர்க்கச்ச பிரதி சர்க்கச்ச வம்சோமன் வந்தராணிதா, இப்படி எல்லாம் இருக்கணும். சர்க்கச்ச பிரதி சர்க்கச்ச, பிரபஞ்சம் எப்படி உண்டாச்சு, அவாந்தர பிரளயமான பிரபஞ்சம் எப்படி உண்டாருது, ராஜாக்களுடைய வம்சம் எல்லாம் என்ன, மன்வந்தரங்கள் என்ன, இப்படி எல்லாம் சொல்லணும். வம்சானுசரிதம் சேதி, இந்த வம்சங்கள் அந்த வம்சத்துல வந்த ராஜாக்கள் அவளுடைய கதைகள்லாம் இவைகள்லாம் போத்து சொன்னா அதுக்கு புராணம்னு பேர். புராணம்ங்கிறது வந்து கதை நடந்ததுதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நடந்ததை மூக்கு மொழியும் சேர்த்து வச்சு சில பேர் கதை சொல்றா பாருங்க. மெயின் பாகம் கொஞ்சமா இருக்கும், கதை நிறைய இருக்கும் என்னென்னமோ, அப்படி இல்லாம கொஞ்சம் பக்கத்துல சேர்த்து வச்சுட்டு சொன்னா அதுக்கு புராணம்னு பேர். ஸ்ரீமத் பாகவதம் மட்டும் மகாபுராணம், அது அஞ்சு வம்சங்கள் இல்ல, அதனுடைய ஃபார்மெட் அஞ்சு இல்ல பத்து சேர்த்து சொல்லி, அதனால அது மகா புராணம்னு பேர் இருக்கட்டும். இந்த இத்திஹாசமும் புராணங்களும் வேதத்துல இருக்கிற அர்த்தத்தை தான் பிரிச்சு சொல்றது. ஆகையா வேதத்துல நமக்கு டவுட் வந்தா இந்த மந்திரத்துக்கு இந்ததான் அர்த்தமா இல்ல வேற அர்த்தமானு வந்தா அதுக்கு சரியான அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக இதிஹாச புராணங்கள் வந்திருக்கு. சோ இதிஹாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே, இதிஹாச புராணங்களை வச்சுண்டு வேதத்துக்கு இன்னதான் அர்த்தம்னு தீர்மானம் பண்ணணும். கதை இல்ல இதெல்லாம், ராமாயண பாராயணம் பண்ணணும், புராணங்களை படிக்கணும், அப்பதான் சில சமயத்துல வேதங்கள்ல ஏதாவது டவுட் வந்தா ஓஹோ இங்க சொல்லியிருக்காரு பாருங்கன்னு சொல்லுங்க. வேதத்தை பிரிச்சதான வியாசாச்சாரியர் தான் புராணங்களை எழுதினார். 18 புராணங்களையும் 18 உப புராணங்களையும் மகாபாரதம் எனக்கூடியதான காவியத்தையும் உலகத்திலேயே இதை விட பெரிதான காவியம் எங்கேயுமே கிடையாது, எந்த பாஷையிலையும் கிடையாது. தேவி பாகவதங்கிறது ஒரு உப புராணம்னு வியாசாச்சாரியாருடைய பட்சத்துல, ஆனா தேவி பாகவதங்கிறது தான் மகாபுராணம், ஸ்ரீமத் பாகவதம் உப புராணம்னு சில பேர் சொல்றான். அதுல பட்ச பேதங்கள் இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன, எல்லா புராணங்களும் எல்லா இத்திஹாசங்களிலும் எல்லாம் அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை நன்றாக பிரதிபாதனம் பண்றதுக்காக வந்தவை. அதுல இந்த கதைகள்லாம் இருக்கு. கேசாம்சி இதிகாச புராணயோகோ அவைகளில் அவளுக்கும் யாருக்கு பிரம்மவிதாமபி தேகாந்தர உற்பத்தி தர்சனாத், பிரம்ம ஜானிகளுக்கு கூட தேகாந்தர உற்பத்தி தெரிகிறது. எப்படி ததாகி அபாந்தரதமான வேதாச்சாரியா, அபாந்தர தமசுன்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் எப்படின்னு ஒரு காலத்துல மகாவிஷ்ணு காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தார். ஓம் போ அப்படின்னு, ஓம் போ அப்படின்னு சொன்னாரோ இல்லையா, டக்குன்னு அவரிடத்துல இருந்து ஒரு மகர்ஷி உண்டாயிட்டாரா. அவருக்கு அபாந்தர தமசுன்னு பேர். மகாவிஷ்ணுவானவர் பூஹூங்கிற சப்தம் சொல்லும் பொழுது அப்பொழுது அவருக்கு அவரிடத்திலிருந்து அவருடைய இடத்திலிருந்து பிறந்தவர் அபாந்தர தமசுன்னு பேர். அந்த உள்ளே அர்த்தம் தமசுன்னு இருட்டு, உள்ளிருட்டு நீக்கப்பட்டவர் அர்த்தம். தமிழ்ல அவருக்கு பேர் போட்டு என்ன, இப்ப எல்லாம் தமிழ்ல சில பேர் இருக்கிற பேரையே சம்ஸ்கிருத பேரையே மாத்துண்டு தமிழ்லயே பண்றாளோ இல்லையோ. சோமசுந்தரம்னா சோமான சந்திரன், சுந்தரன் அழகன், அழகானது. அதனால என்ன சோமசுந்தரம்னு மாத்திட்டு. அதே மாதிரி லோகத்துல சில பேர் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்தந்த பாஷையில அந்தந்த இத பேர் வச்சுட்டு இருக்கா. அதே மாதிரியே அபாந்தர தமசுன்னு என்னர்த்தம், ஆந்தரமான தபஸ் தமசு நீக்கப்பட்டவர் அப்படின்னா ஞானின்னு அர்த்தம். ஊரே இருக்கு இருள் நீக்கி, அது மாதிரி ஆச்சாரியால் பிறந்த ஊருங்கிறாள். அது போல இருள் நீக்கிங்கிற மாதிரி அபாந்தர தமசு ஆந்தர தமசானது நீக்கப்பட்டவர் அப்படின்னா ஞானின்னு அர்த்தம். அப்பெல்லாம் பேரெல்லாம் எப்படி சார்த்தகமான நாம, எது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தவால பேரை வைப்பான். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பேரு வையினா ஒரு பேரும் தெரியல. அவர் அந்த எல்லா மனசையும் ஆகர்ஷணம் பண்றதுனால கிருஷ்ணன் பேர் வச்சாருன்னா பார்த்தோமோ இல்லையா. அதே விதமாக அபாந்தர தமசன்னு பிறக்கிறப்பவே ஜானி. அந்த ஜானியா இருக்கிறவர் என்னாச்சு, கொஞ்ச நாள் ஆன அப்புறம் யுகம் மாற ஆரம்பிச்சது. யுகம் மாறினதுமே என்ன ஆயிட்டார், நீங்க ஜானி ஆயிட்டு எல்லாருக்கும் பிராயத்துல எல்லாருக்கும் இவாளுக்கெல்லாம் சரீரம் கீழ் விழுந்துடும், அதோட விதேக கைவல்யம் வந்தாச்சு. இருந்தாலும் நீங்க மட்டும் அடுத்த கல்பத்துல கிருஷ்ணத்வைபாயரா பிறக்கணும்னு மகாவிஷ்ணு சாதனை பண்ணின. புராண ரட்சகி விஷ்ணு நியோகாத், மகாவிஷ்ணுடைய நியோகத்தினால், நியோகம் கட்டளை, கட்டளையினால் கலித்வாபரையோகோ சந்தவு, கலியுகம் துவாபர யுகம், துவாபர யுகம் ஆனப்புறம் கலியுகம். ஆனா சம்ஸ்கிருதத்துல அல்பாச்சு தரம் பூர்வம்னு கலிச்ச துவாபரஷ்ட கலிச்ச துவாபர யுகமும் கலியுகம் அது ரெண்டு சொன்னா துவாபர காலம் சொல்லாதியும் கலித்வாபர யுகம். சின்ன லெட்டரா இருந்த சின்ன பதமா இருந்ததுன்னா அதை முன்ன போடணும். அதனால கலித்வாபர யோகம் துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் நடுவுல கிருஷ்ணத்வைபாயனா சம்பபூவா, கிருஷ்ணத்வைபாயன ரூபமாக பிறந்தார் என்று தெரிகிறது. இந்த கிருஷ்ணத்வைபாயன பிறந்தாருங்கிற சரித்திரம் எல்லோருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான், அதை ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு பேர் கிருஷ்ணன் பேர். துவீபத்தில் பிறந்ததுனால் அவருக்கு துவைபாயனர்னு பராசருடைய பிள்ளை. பராசரருக்கும் மத்ய கந்திக்கும் என்ன புள்ள? மனுவானவர் உபரிச்சரித்து சகா இருந்து கொண்டு போயிருக்கும் பொழுது அவருடைய வீரியமானது ஒரு சமுத்திரத்தில் விழுந்து ஒரு மத்யமானத சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆனப்புறம் அந்த மத்யத்தை ஒரு மீன் பிடிக்கிறவன் பிடிச்சு அதை கட் பண்ணும் பொழுது அந்த மீனுக்குள்ள ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த ஆண் குழந்தையை கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுத்தார். ராஜா அதை இருக்கட்டும்னா தானே வளர்க்க ஆரம்பிச்சார். அந்த பெண் குழந்தை மத்ஸ்யகந்தியா இதுவாகி அவளுக்கு கொண்டு வந்து அவளை கொண்டு வந்து பீஷ்மாச்சாரியோட அப்பாவா இருக்கக்கூடியதான சந்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். இப்படி வந்து சத்யவதியின்னு பேரோட வந்து அப்படி அதையா வந்து விவகாரம் முழுக்க அப்படி கதைகள்லாம் வந்துருது. வசுதா அந்த பையனா இருக்கிறவனுக்கு சின்ன பையனா இருக்கும் பொழுது கிருஷ்ணன் பேர் வச்சார். அதுக்கப்புறம் ஒரு வியாசரா ஆயிட்டார், கிருஷ்ணத்வைபாயனர்னு பேருங்கிற விவகாரம். இப்படி எல்லாம் கதைகள் இருக்கு. இப்ப அபாந்தர தமசுங்கிறவர் மகா ஜானி, ஞானியானவர் பிராணனை விட்டார், சரீரம் கீழே விழுந்துருது. இனிமேல் அவர் பிறக்கலாமா? பிறக்கப்படாதோ இல்லையோ? உங்க ரூல் அப்படிதானே சொல்றது, அடுத்த பிறவி இல்லைன்னு. இப்ப வியாசாச்சாரியர் பிறந்தாரா? வியாசாச்சாரியன்னு சொல்றோமோ தவிர அவருடைய லைஃப் ஹிஸ்டரி பார்த்தா ரொம்ப கஷ்டம். இங்கே அங்கே எங்கெங்கே அவஸ்தப்பட்ட சத்தியவதி கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் அந்த விஷயத்தை சித்திராங்கனும் விஜயதிரவியன் அவளுடைய ஆசைக்காரியோட சேர சொல்லி இந்த பாரத கதையோட அவருடைய கதையானது அப்படி உன்னோட கலந்து போயிடுதோ இல்லையோ? ஆகையால் ஞானம் வந்தவருக்கு வந்த பிறகு பிறந்ததான திருஷ்டாந்தம் உண்டு. வசிஷ்டஸ்ச பிரம்மணோ மனச புத்திரத்தன் நிமிஷாபாது அபகத பூர்வ தேகா புனர் பிரம்மா தேசா மித்ராவருணாபியாம் சம்பபூவா. வசிஷ்டர் பிரம்மதேவருடைய மானச புத்திரர். பிரம்மதேவர் உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு ஆரம்பிச்சு சில பேரை சிருஷ்டி பண்ணினார். வசிஷ்டர், நாரதர், சனக சனந்தன சனத் சுஜாத சனத்குமாரர் இவாள்லாம் சிருஷ்டி பண்ணினார். நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உலகத்தை பெருக்குங்கோ அப்படின்னு சொன்னா ஒத்தரும் சொன்ன பேச்சு கேட்கல. இத்தனை பேர்ல ஒருத்தரும் அப்பா சொன்ன பேச்சு கேட்கல. என்ன சுவாமின்னா, நாங்க சத்துவ குணம் அதிகமா இருக்க தபஸ் பண்ணிட்டே இருப்போம். இந்த வசிஷ்டர் என்ன பண்ணினார், பிரம்மதேவருடைய மானச புத்திரா இருந்தார். இக்ஷ்வாகு வம்சத்துக்கு முதல்ல இருந்து அவர் தான் உபாத்தியாயர். அந்த இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த ராஜாக்கள்ல நிமின்னு ஒரு ராஜா, இப்ப மாடான பேர் வச்சுக்கிறேன் பார்த்தா அங்க பாருங்க, நிமின்னு பேர், மிசின்னு ஒருத்தருக்கு பேர். அந்த மிச்சில இருந்து வந்ததுதான் மிச்சிலாபுரம். அந்த புராணங்கள்லாம் வாச்சா தான் நமக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். என்னமோ புதுசா நிம்மின்னு பேர் வச்சுக்கிற பார்த்தீங்களா, நிர்மலான்னு பேர் அந்த அம்மாவுக்கு. கூப்பிடுறது நிம்மின்னு கூப்பிடுற, அர்த்தமும் இருக்கும் ஒன்றும் தெரியல. ஆனா இந்த நிமிங்கிற ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிரசித்தமானவர், நிறைய யக்யாகங்கள்லாம் பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாளைக்கு அவருக்கு என்ன ஆசை வந்து 500 வருஷம் நடக்கக்கூடியதான நடத்த வேண்டியதான ஒரு மகா யஜ்யத்தை கல்பிப்போம், இருக்கிற பிராமணர்களுக்கெல்லாம் நிறைய தானங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய காசு சம்பாதிச்சு பண்ணி வச்சுட்டு இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணினார், குலகுருவா இருக்கக்கூடியதான வசிஷ்டர்கிட்ட வந்தார். உபாத்தியாயனா அந்த காலத்துல அங்கே இருக்க மாட்டார், அவ ஆசிரமத்தில் இருப்பார். மகான்கள் நம்ம சாந்தவார் எப்பொழுதும் சௌக்கியமாக இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே தபஸ் பண்ணினவா. மினிஸ்டராவும் இருக்கலாம், மினிஸ்டர் 8 மினிஸ்டர்ஸ், 8 உபாத்தியாயர் மினிஸ்டர்ஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த் கேபினெட்ல 8 தான் இருக்கணும்னு. அந்த 8ல இருக்கிறவா சுமந்திரன் அப்படிப்பட்டவா. ரிலிஜியஸ் மேட்டர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இன்னொரு 8 பேர், அந்த 8 பேர்ல சேர்ந்தவர் வசிஷ்டர். இவா குலகுரு, இவாழ்லாம் எப்படின்னா அங்கே பக்கத்திலேயே இருக்கணும் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்ல, இருக்க மாட்டா. அவன் ராஜாவிட்ட இருந்து ஒரு பைசா வாங்க மாட்டா. அது பார்க்கணும், அந்த குருங்கிறவர் காசுல சிஷ்யாளுடைய காசு வாங்கணும் எனக்கூடியதான எண்ணமே இல்லாதவா. சிஷ்யால் நிறைய கொண்டு வந்து கொடுத்தாங்கிறது அது வேற விஷயம். இவாளுடைய ஒரு பக்தியினால ஆச்சாரியனுக்கு சர்வம் கொடுக்கணும், அப்பத்தான் நமக்கு வித்தியானது பலிக்கும் எனக்கூடியதான எண்ணத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுவா. ஆனா கொட்டினாலும் அதை எல்லாருக்கும் மற்றவாளுக்கு கொடுத்துட்டா இருந்தா தான் எதையும் எடுத்துக்கல. அப்படிப்பட்டதான மகான்கள் அந்த வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு ராஜா வர, நிதி வர வந்து இது போல விசேஷமாக நிறைய தானங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்து அப்புறம் கேட்டார், 500 வருஷம் நடக்கக்கூடியதான ஒரு யாகத்துக்காக வேண்டியதான காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், அந்த யாகம் தொடங்க போறேன், நீங்க தான் எங்க குலகுரு வந்து ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்ச. இவர் என்ன சொன்னார், ரொம்ப சந்தோஷமான காரியம், அவசியம் பண்ண வேண்டியதுதான், லோகக்ஷேமத்துக்காக யஜ்ஞங்கள் நடக்கணும், ஆனால் இந்திரன் இதே யஜ்ஞத்தை ஆரம்பிச்சிருக்கான், அந்த யஜ்ஞத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். சோ இப்ப என்னாச்சு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு 6 மாசம் ஆச்சு, அந்த யஜ்ஞம் முடிஞ்ச பிறகு நீ ஆரம்பி நான் வரேன். விவகாரம் என்ன, ஆல்ரெடி என்ன அங்கே சேர்த்துட்டார், நான் அதை நடக்கிறதுக்காக போனேன் இந்திரனுடைய யஜ்ஞத்துக்கு, இது ஆனதுமே உங்க யஜ்ஞத்துக்கு வரேன்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். நிமி வீட்டுக்கு வந்த, தூக்கம் வரல, நம்ம யஜ்யம் பண்ணணும்னு ஆரம்பிச்ச இது நடக்க முடியாமதான ஒரு காரியம் வந்தாச்சு, ஒரு பிரதிபந்தகம் வந்தாச்சு, என்ன பண்றது, 500 வருஷம் ஆரம்பிக்க நான் உயிரோட இருப்பேன்னு எப்படி தெரியும், அவள்லாம் நிறைய வருஷங்கள் இருந்தா, 10,000 வருஷம் 60,000 வருஷங்கள்லாம் இருந்த ராஜாக்களுடைய சரித்திரம் இருக்கு. இக்ஷ்வாகு ராஜாவே ரொம்ப நாள் இருந்தார். இருந்த போதிலும் சொல்ல முடியாது, சுவாமி எந்த சமயத்துல டெத் வரும் சொல்ல முடியுமா, யார் ஆத்தம்ருத்யனா அபிபன்னம் மிருத்யனா, அதனால நல்ல காரியம் பண்றதுங்கிறது போஸ்ட்போன் பண்ணப்படாது. நாளைக்கு ஜபம் பண்ணிக்கலாமே, நாளைக்கு ஹோமம் பண்ண, நாளைக்கு உயிரோட இருக்குன்னு யாருக்கு தெரியும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருந்தோம். இந்த டைம் கான்செப்டே சின்ன குழந்தைகளுக்கு புரியறது இல்ல, வேஸ்ட் பண்ணிட்டே இருக்க. ஒரு 70-75 வயசு ஆனவரு, அடாடா அவைலபிள் டைம் ரொம்ப கொஞ்சம் தான், பரலோகத்துக்கு ஏதாவது பாத்துக்க வேண்டாமா தாட் வர்றது சில பேருக்கு, சில பேருக்கு அதுவும் வரல விவகாரம் முழுக்க, அதனால இது சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணினார், வசிஷ்டரோ இந்திரலோகத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு இருக்க, நம்ம இங்கே ஆரம்பிச்சு வரோம் ஆரம்பிச்சுட்டு கோதமர பிரதான ரகசியா வச்சுண்டு யஜ்ஞத்தை ஆரம்பிச்சுட்டார். இப்ப விவகாரம் என்னாச்சு, நிமியானவர் ஆத்துவாத்தியாரா இருக்கிற வசிஷ்டரை விட்டு விட்டு கோதமர பிரதான மகர்ஷியா வச்சுண்டு யஜ்ஞத்தை ஆரம்பிச்சு விட்டார், முடிச்சு விட்டார், யஜ்ஞத்தை ஆரம்பிச்சு தொடங்கின்றது. கரெக்டா அவர் அந்த யஜ்யம் முடிச்சதுமே அடுத்த நாள் வசிஷ்டர் இங்க வரார். வந்ததுன்னு என்னடா ஆச்சுன்னா, நிமியானவர் யஜ்யத்தை ஆரம்பிச்சு முடிக்கிற ஸ்டேஜில் வந்திருக்கார். ரொம்ப மனசர் கவலைப்பட்டார், ஏன்னா குருவுக்கு அபகாரம் பண்ணப்படாது, அவர் சொன்ன பிறக வார்த்தையை தாண்டிதானே நிக்க முடியலையே இவரால. ஆகையால் என்ன பண்ணினார், உன்னுடைய சரீரம் கீழே விழட்டும்னு சமிச்சு விட்டார். சரின்னு சப்பிச்சு விட்டு போனார். நிமி அங்கிருந்து விஷயத்தை தெரிஞ்சுட்டு நிமி வெளியில வரார். வந்ததுமே இவர் பார்த்தாராம், அடாடா இப்படி ஆச்சு என்ன விவகாரம்னு. அவருக்கும் கோபம் வந்துருது, உங்க சரீரமும் கீழே விட்டு சபிச்சு விட்டார். விவகாரம் என்ன, ரெண்டு பேரும் கீழே விட்டார். அதுக்கப்புறம் நிமியினுடைய குழந்தை ராஜாவாயிட்டார், அது வேற விவகாரம், அதோட நமக்கு வேண்டாம். இந்த வசிஷ்டர் இப்படி சபை வந்ததுமே வசிஷ்டர் நேரா அப்பா இட்ட போறார், இவர் பிரம்மதேவர்கிட்ட போனார். அப்ப அவர் சொன்னார், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நீங்க வருணனுக்கு பிள்ளையா பிறங்கோ அப்படின்னு. இந்த வசிஷ்டர் அந்த சரீரத்தை கீழே விட்டு அதுக்கப்புறம் வருணனுக்கு சரியாதி அப்படின்னு வருணனுடைய ஆட்டக்காரி பேர், அந்த வருணனுக்கும் சரியாதிக்கும் நடுல அவளுக்கு பிறந்தார் அப்படி. அதனால தான் வருணபுத்ரா, வேதங்கள்ல படிச்சிருந்தா வசிஷ்டருக்கு பேர் வருணபுத்திரன்னு வரும், சரியாதி புத்திரா அப்படின்னு மந்திரங்கள்ல வருது கதை தான் அப்படின்னு. மானச புத்திர சன்னு நிமிஷா பார்த்து அவகத பூர்வ தேகா, பிரம்மதேவருடைய மானச புத்திரனா இருந்த போதிலும் நிமிஷாபாத் நிமி என கூடியதான இட்சுவாக வம்சத்துக்கு சேர்ந்த அரசனுடைய சாபத்தினால் அபகத பூர்வ தேகா அந்த காலத்துல ராஜாக்களும் சாபத்தை கொடுக்கக்கூடியதான அளவுக்கு தபஸ் பண்ணிட்டு இருந்தான். அது இருக்கணும், அது பார்க்கணும். வசிஷ்டர் எப்படி தபோநிதின்னு பேர், அவர் எப்பவுமே தபஸ் பண்ணிட்டு இருப்பாரா? அப்படிப்பட்டதான அவருக்கும் சாபத்தை கொடுக்கிற அளவுக்கு அவர் வந்து அவர் எவ்வளவு தபஸ் பண்ணிருக்கார் பாருங்க. அபகத பூர்வ தேகா பழைய தேகம் போய் புனக மறுபடியும் பிரம்ம ஆதேசாது பிரம்மதேவருடைய கட்டளையினால் மித்ரா வருணாபியா மித்ரன் வருணன் எனக்கூடியதான இரண்டு பேருக்கும் சம்பபூவா பிறந்தார். அவ ட்வின்ஸ் பிறந்தார் ரெண்டு பேர், அகஸ்தியன் ஒருத்தர் இவர் ஒருத்தர் வசிஷ்டர். அதனாலதான் ராமாயணத்துல அகஸ்திய பிராதா அகஸ்திய பிராதா ஆசிரமத்துக்கு போனார். பேரு சொல்லல, வால்மீகி சொல்ற அவ்வளவு பெரிய வசிஷ்டர் பேரு நான் சொல்லலாமா? அகஸ்திய பிராதாவுடைய ஆசிரமத்துக்கு போனார். வியாக்கியானங்கள்லாம் பார்த்தாதான் தெரிகிறது அவர் வசிஷ்டர். பேரு கூட சொல்ல முடியாத அவ்வளவு பெரியவர் சார் அவர் அப்படி. அதனால மானசபுத்திராணாம் அது வரைக்கும் வருணா மித்ரா வருணாபியாம் சம்பபூவா இது பிரம்மஜானியா இருக்கக்கூடியதான வசிஷ்டரும் பிராணனை விட்ட பிறகு இன்னொரு இடத்துல மறுபடியும் பிறந்தாரோ இல்லையோ? புருக்வாதீனாமபி பிரம்மண ஏவ மானசபுத்திராணாம் வாருணே யஜ்ஞே புனருத்பத்தி ஸ்ரூயதே. புருகு எனக்கூடியதான மகர்ஷி இவரும் பிரம்மதேவருடைய மானச புத்திரர் தான், பிரம்மதேவருடைய புள்ள. இவர் தான் மகா தபஸ்வியா இருந்தார். மகாவிஷ்ணுடைய இதயத்தை வந்து எது உழைத்தார். அப்ப மகாலட்சுமி தாயார கோபம் வந்து அலர்மயல் மங்கையா போயிட்டார். இதெல்லாம் கதை தெரியுமோ இல்லையா? அப்படி அந்த புருகுவானவர் சாபத்தினால என்ன ஆயிடுதுன்னு பிராண விட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், வருண தேவர் பண்ணினதான யஜ்ஞத்துல மறுபடியும் பிறந்தார், அக்னியில மறுபடியும் பிறந்தார். சோ ஒரு இடத்துல பிராண விட்டு மகா தபஸ்வி மகா ஜானியா இருக்கிறவர் மறுபடியும் பிறந்தார். சனத்குமாரோபி இன்னைக்கு கதைத்தானா பாஷ்யத்துல இருக்கு, நமக்கு அப்பதான் தெரியும் பிறந்தார்னா என்ன பிறந்தாரு என்ன ஏது தெரிய வேண்டாமா? சனத்குமார் சனக சனந்தன சனத் சுஜாத சனத்குமாரான்னு நாலு பேர். இந்த நாலு பேர்ல சனத்குமாரன் ஒருத்தர் மகா தபஸ்வி, சர்வதா சர்வகாலமும் சிவனை பத்தி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவா. பரமேஸ்வரன் பிரத்யட்சமான பிறகு உமக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். வரம் ஒண்ணும் வேண்டாம், உங்களை நினைச்சுண்டே இருக்கணும்ங்கிறார். இது என்ன பண்றது பரமேஸ்வரன்? அப்படி இருக்கிற காலத்துல ஒரு நாளைக்கு தபஸ் பண்ணிட்டே இருக்க ஆகாசத்துல பார்வதி பரமேஸ்வரன் அப்படி போயிட்டே இருக்க, இங்க இருக்கக்கூடியதான தபஸும் அமிதமாக அதனுடைய சக்தி ஆகாசம் வரைக்கும் போறது. குழந்தை தபஸ் பண்ணிட்டு இருக்கான், போய் அனுகிரகம் பண்ணுவோம்னு கேட்கிற அம்பாள் பரமேஸ்வரன். சரி, இது போல நாலஞ்சு தரம் பண்ணியாச்சுமா அவர் ஒண்ணும் கேட்க மாட்டார், அது தபஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் சுவாவம் அது கேட்கல, என்ன அந்த பக்கத்துல இருந்து வந்தாச்ச வேற ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஆத்துக்காரி கேட்ட. சரிங்கன்னு இறங்கி வந்த, இறங்கி வந்த பிறகு என்ன வேணும்னு, நேற்று ராத்திரி எனக்கு ஒரு சொப்னம் வந்தது, அந்த சொப்னத்துல ராட்சசாலும் கொன்னுட்டு தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ணினா போல ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தா போல ஒரு சொப்னம் எனக்கு வந்தது. இதுக்கு என்ன அர்த்தம்? யாரு பரமேஸ்வரன் பிரத்யட்சம் ஆன பிறகு அவரை கேட்க வேண்டியதான கேள்வி. பரமேஸ்வரன் சொன்னார், இருக்கட்டும், நான் உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கேன், வரத்தை கேட்டு சொன்னார். இவர் சொல்ற, நீர் என்ன எனக்கு வரம் கொடுக்கறத, நானே உமக்கு வரம் கொடுக்கறேன்னு. என்ன சுவாமி இப்படி எல்லாம் அவர் கதை விடுற என்ன ஆச்சுன்னார். பரமேஸ்வரன் கோபிச்சுக்கல, சரி வரத்தை கொடுன்னு, உமக்கு குழந்தையா பிறக்கிறேன்னு வரத்தை கொடுத்து. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னு, என்ன இது இப்படி கேட்கறல, நீங்க ஞானி ஆச்சுன்னு, உங்களை பார்த்த பிறகு கேட்டு வந்தாச்சு இப்படி வர மனசுல தோணிட்டு. சரி, நீ சுப்பிரமணிய சுவாமியா பிறக்க போறேன்னு அனுகிரகம் பண்ணின. அப்படி கேதர்சனாத் குமார சனாத் குமாரா அப்படின்னு பிரஸ்னோபனிஷத்துல இதை பார்த்து கடையில சாந்தோக்கியத்துல நாரத சனத்குமார சந்தோகத்துல சொன்ன பிரஸ்னோபனத்துல கடைக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்காது. இப்படி அந்த சனாத் குமாரஹான்னு பிறந்தவர் சுப்பிரமணிய சுவாமியாக மறுபடியும் அவதாரம் பண்ணினாரோ இல்லையோ? ஞானியார் சார், ஞானம் வந்தவர் சரீரம் அணிந்தவர் மழையா இருந்தா நடக்கலாமா? எடுத்திருக்காரு, சனத்குமாரோபி பிரம்மணஹா மானச புத்திரா ஸ்வயம் ருத்ராய வரப்பிரதானார், ஸ்வயம் தானே ருத்ராய பரமேஸ்வரனுக்கு வரப்பிரதானார், வரத்தை கொடுத்ததனால் ஸ்கந்தத்வேன சுப்பிரமணிய சுவாமியா பிராதுர்பபூவா. ஏவம் ஏவ தட்ச நாரத பிரபிருதி நாம், தட்ச யஜ்யம் தெரியும், ஒரு தரம் தட்சத்துல தட்ச யஜ்யத்துல தட்சம் காரண பிராண விட்டார் வீரபாகு வீரபத்ரர் பரமேஸ்வரனுடைய தூதர் வந்து எல்லா தலையும் கிள்ளி யஜ்யத்துல போட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் 16 தலைமுறை ஆனவர் மறுபடியும் தட்சன் பிறந்தார். அவர் தான் இந்த வாதஷ்டமே பிரதவஷ்டமே அப்படின்னு மேமேனு பண்ணினான்னு சொல்றதோ இல்லையோ? மேமேக்குறத காலவருக்கேன நீட்டா, இது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு காலம் எனக்குழுகிதான ஓனாய் இவனை சாப்பிட்டு போயிடுத்துன்னு சொல்றேல, அந்த தட்சர் ஞானி மறுபடியும் பிறந்தாரோ இல்லையா? நாரதர் சொல்ல வேண்டாம், நிறைய புராணங்கள்ல இவருடைய கதை இருக்கு, நிறைய இருக்கு, அப்பப்ப பிறந்த பிறந்து பிறந்த மறுபடியும் இருக்கார். இப்படி பூயசி தேகாந்தரோத்பத்தி கத்தியதே தேன தேன நிமித்தேன ஸ்புரதோ, எத்தனை கதை வேணும் சூத்திர பாகம் வாசிக்கணும்னா எல்லா ஊர் வம்பெல்லாம் தெரியும். ஸ்ருதோபி மந்திரார்த்தவாதயோகோ பிராயேண உபலப்யதே, ஸ்ருதியிலையும் மேதாதி தர்மேதா இப்படி எல்லாம் இந்திரன் வந்து ஆட அவதாரம் பண்ணினார். ஞானியா இந்திரன் பிரஜா பிரம்மதேவர்கிட்டே வேதாந்தத்தை வாசு அப்பரோஷ தத்தாஸ்ய விஜக்யம் தத்தாஸ்ய விஜக்யம்னு ஞானம் வந்த பிறகு இந்திரன் பிராண விட்டு ஒரு ஆட அவதாரம் பண்ணினார் சார். நான் என்ன பண்றது, ஸ்ருதி அபி மந்திர அர்த்தவாதியோகோ பிராயேண உபலப்யந்தே தேசகேஜி பதிதே பூர்வ தேகே தேகாந்தரமாததே, சில பேர் இந்த சரீரம் கீழே விழுந்த பிறகு மறுபடியும் இன்னொரு சரீரத்தை எழுதண்டா கேட்டித்தோ, சில பேர் ஸ்திதையேவ தஸ்மின் யோக ஐஸ்வர்யவசாது அநேக தேகாதி அநேக தேக ஆதான நியாயேன, சில பேர் என்ன பண்ணினான்னர், இந்த சரீரம் இப்படியே இருக்கட்டும், ஒரு சில சரீரங்களை நான் சிருஷ்டி பண்ணிக்கிட்ட அப்படி பண்ணிக்கிறேன்னு விசாரம் பண்ணார் சௌபரின்னு ஒரு மகர்ஷி. அவர் என்ன பண்ணினார், ஞானம் வந்தார். ஞானம் வந்தவர்கள் யோகத்தினால உள்நோக்கி நமக்கு பிராரப்த கர்மா எவ்வளவு இருக்கு, இந்த பிராரப்தம் கீழே விழுந்துருச்சுன்னா இந்த சரீரம் விழுந்துரும், விழுந்த பிறகு நமக்கு பிரம்ம ஜானம் வரும் அப்படின்னு நினைச்சுண்டு அவரை உள்நோக்கி பார்த்தாராம். பார்த்தா 80 சரீரம் வர பரையும் தான் பிராரப்த கர்மா இருக்கு. என்னடா இது, இன்னும் 80 ஜென்மா நான் எடுக்கிறேமா, வம்பா இருக்கு, அத்தனை ஜென்மா எடுத்துன்னு நான் அவசரம் பண்ண முடியாது அப்படின்னு யோகத்தினாலேயே ஒரு 80 சரீரத்தை சிருஷ்டி பண்ணிட அந்தந்த பிராரப்த கர்மா அந்தந்த சரீரம் அனுபவிக்கட்டும் அப்படின்னு கட்டளை இட்ட அனுபவிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, இவர் சரீரம் கீழ் விழுந்து அத்தனை சரீரம் கீழ் விழுந்து பிரம்ம மோட்சத்தை அடைஞ்சார். இப்ப என்ன பண்ற, இதுவரைக்கும் அட்லீஸ்ட் அவள்லாம் அந்த சரீரம் கீழே விழுந்தவர் இன்னொரு சரீரத்தை எடுத்தார். சௌபைங்கிறவர் என்ன பண்ணினார், இந்த சரீரம் இருக்கும் பொழுதே இன்னொரு பிறவை எடுத்தார். விவகாரம் முழுக்க நீங்க என்னடா, ஞானம் வந்தா அப்படியே மோட்சம் தான், அப்புறம் ஜென்மா இல்ல அப்படிங்கிற நீங்க எப்படி ஒத்துக்கொள்றது சொல்லுங்க பாக்கலாம். பதிதே பூர்வதே தேகாந்தரம் அததே கேசித்து ஸ்திதையேவ தஸ்மின், அந்த சரீரம் இருக்கும் பொழுது யோக ஐஸ்வர்ய வசாத, யோகத்தினாலையும் ஐஸ்வர்யத்தினாலையும் ஐஸ்வர்யம்னா பவருக்கு கிரியேட், அநேக தேக ஆதான நியாயேன பல தேகங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியதான நியாயத்தினால் சர்வேச்ச ஏதே இவா எல்லோருமே சமதிகத சகல வேதார்த்தா, நீங்க ஏதோ ஒரு சாக்கையில ஒரு வேதத்தை வாசிட்டு அந்த பாஷ்யத்தை வாசிட்டு தலையில கொம்பு முளைச்சா மாதிரி சுத்திட்டு இருக்கல, எல்லா வேதங்களும் வேதார்த்தமும் தெரிஞ்சவாவா, சமதிகத சகல வேதார்த்தா ஸ்மரியந்தே ததேதேஷாம், இவாளுக்கு தேகாந்தர உற்பத்தி தர்சனா மறுபடியும் தேகாந்தரம் இருக்குன்னு தெரியறதுனால் பிராப்தம் பிரம்ம வித்யாயாக பாட்சிகம் மோட்சஹேதத்வம், பிரம்ம ஜானம் வந்தாலே வந்த பிறகு மோட்சம் வர்றதுங்கிறது சில பேருக்கு தான் சார், சில சமயத்தை தான்
மீ சமயத்தில் கிடையாது பொங்க அப்படின்னு பூர்வபட்சி ஆரம்பித்தார். இதுக்கு அதஹா உத்தரம் உச்சதே, இதுக்கு உத்தரம் சொல்லோ. அடுத்த கிளாஸுக்கு வராம இதுதான் காசுகள் இப்படிதான் சொன்னான்னு நிறுத்துறாதீங்க. இதுக்கு ஆன்சர் நிஜமானது அடுத்த கிளாஸ்ல அப்படி எல்லாம் இல்ல, ஞானம் தான் மோட்சம் தான் வரும், அதுல சந்தேகம் இல்ல. இவாளுடைய சரித்திரம் எக்ஸப்ஷனல் கேசஸ், ஏன்னா அவளுடைய பிராரம்ப கர்மா அவ்வளவு மிச்சம் இருந்தது, அதனால அப்படி வந்தது. ஞானம் வந்தா பிராரப்த கர்மா போகாது, சஞ்சித கர்மா தான் போகும். இவைகள்லாம் மேல போய் சொல்ல போற. இத புதன்கிழமை அன்னைக்கு பார்ப்போம், இன்னைக்கு மங்கள பாட்டம், அதுக்கப்புறம் நாலு நாள் லீவு, புதன்கிழமை அன்னைக்கு 6ஆம் தேதி மேல் பாகத்தை பார்ப்போம். ஓம் சொன்ன சகனோபுனத்து சீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவகை தமஸ்துமா பித்ருஷாவகை.